நல்ல ஆண்டவரே, இவ்வளவு நாளும் இவ்வளவு நேரமும் எங்களோடு கூட இருந்ததுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய இன்ப பிரசன்னத்திற்காய் நன்றி ஆண்டவரே. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் மத்தியில இறங்கி எங்களை வழிநடத்தி வந்த உம்முடைய மகத்துவமான கிருபைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. எல்லார பாதத்தையும் நாங்கள் ஒப்படைக்கிறோம். எங்களை தொடர்ந்து நடத்துங்கப்பா, வார்த்தையுடாய் பேசுங்கப்பா, எங்களை போஷிங்க ஆண்டவரே. நாங்கள் வாஞ்சியாய் இருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை எல்லாரும் பாதத்தை நாங்கள் ஒப்படைக்கிறோம். நடத்துங்க ஆண்டவரே, எங்களை நடத்துங்கப்பா. நசரேனாய் இயேசுவின் நாமத்திலே செபிக்கிறோம் நல்ல பிதாவே, அமேன். ஹல்லேலூயா. உட்காருங்க. ஹல்லேலூயா. இயேசு நல்லவர், அமேன். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு விசை நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம். இந்த போலையிலே போன முறை நான் அறிவித்தபடியே பாஸ்டர் நிக்சன் அவர்கள் நம்ம தில வந்திருக்கிறாங்க. அவர்கள் ஒரு தடவை இங்க வந்து நம்முடைய ஆராதனை நிலை கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நாளிலே தேவன் எங்களோடு ஏதாவது பேசுவாராக. அந்த விருப்பத்தோடு இருங்க, அந்த வாஞ்சியோடு இருங்க. ஆண்டவர் ஏதாவது பேசும் ஆண்டவர் என்று கேட்ட வண்ணமாக இருங்க. இல்லையா, வார்த்தைக்கு செவி கெடுக்கிறவனை தேவன் நோக்கி பார்க்கிறவர், வார்த்தைக்கு நடுங்குகிறவனை தேவன் நோக்கி பார்க்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகினாலே திறந்த உள்ளத்தோடு இருங்க, ஏதாவது நோடு பேசுங்கப்பா. என்னை மாட்டுங்க ஆண்டவர, ஆண்டவரை என்னை உடைத்து விடுங்கப்பா. ஏதாவது ஒரு வார்த்தை நமக்கு கிடைக்கும், பார்த்துட்டே இருங்க. இல்லையா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வேளையிலே உங்களுடைய சார்பிலே நான் அன்பான போதகரை நான் அழைக்க விரும்புகிறேன். உங்களுடைய கரங்களை தட்டி அவரை வரவேற்போமா. ஹல்லேலூயா.
இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் ஒருவரை வாழ்த்தி வரவேற்கிறேன். உங்களை காண்பதில் பெரு மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு இந்த நாளில் இந்த ஸ்தலத்துக்கு வந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு தேவதாசன் எனக்கு கொடுத்திருக்கிற நல்ல ஒரு வாய்ப்புக்காகவும் நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் கடந்த 27 ஆண்டுகளாக ரட்சிப்பின் குரல் ஊழியங்கள் என்ற ஒரு திருச்சபையை ஸ்தாபித்து நான் கண்டியிலே மலையக மக்கள் மத்தியிலே நான் ஊழியங்களை செய்து வருகிறேன். தேவனுடைய கிருபை நிமித்தமாக இந்த தடவையும் எனக்கு இந்த இடத்துக்கு வருவதற்கு தேவன் கிருபை செய்திருக்கிறார். ரட்சிப்பின் குரல் ஊழியங்கள் சார்பாக கிருபையின் திருச்சபைக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் கொண்டு வருகிறேன். ஆமென். தேவன் தாமே இந்த நாளிலும் நம்மோடு இடைப்படுவாராக, பேசி அருள்வாராக. கண்களை மூடி உரிசை நாங்கள் ஜெபிப்போமா. அன்பானே சுவாமி, அந்த நல்ல நாளுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். உம்முடைய வார்த்தையை உம்முடைய மக்களுக்கு அருளுவதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறதுக்காக நன்றி. உம்முடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். உம்முடைய வசனம் விதைக்கப்படுகிறது, நல்ல நிலத்தில் விதைக்கப்படுகிறது. இவருடைய இருதயங்கள் பண்படுத்தப்பட்ட இருதயமாக இருக்கட்டும். 30, 60, 100 உம்முடைய வார்த்தையானது நல்ல பலனை கொடுக்க கிருபை, 100% பலன் கொடுக்க கிருபை செய்யும். ஒருவருடைய இத்திலே ஆகிலும் பிசாசானவன் புகுந்து இந்த ஜீவ வார்த்தைகளை திருடிக்கொண்டு போகாதபடிக்கு தேவ ஆவியானவரே காக்கும்படியாகவும் உம்முடைய வார்த்தையை கொண்டு பேசும்படியாக ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால். ஆமென். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். புதிய ஒரு செய்தியை எனக்கு கொண்டு வர முடியாது. பரிசுத்த வேதாகமத்திலிருந்து தான் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வர முடியும். நீங்கள் கேட்டிருக்கிற, வாசித்திருக்கிற, நன்றாக விளங்கி இருக்கிற ஒரு பகுதியை இன்றைக்கு உங்கள் மத்தியில ஞாபகப்படுத்த நான் விரும்புகிறேன். திருப்பிக் கொள்ளுவோம். எபேசியர் 6:10-17 வரைக்கும் நீங்கள் எடுத்தவர்கள் வாசிக்கலாம்.
கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வக்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கினாலில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்களாகும் படிக்கு தேவனுடைய சர்வாயுத வக்கத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கட்டியை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும், நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும், சமாதானத்தின் சுசேதத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சைகளை கட்சியை கால்களிலே தொடுத்தவர்களாயும், பொல்லாங்க நெய்யும் அக்னி ஆச்சரியங்களெல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாய் நில்லுங்கள்.
ஆமே. அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு மக்களுக்கு எழுதுகிற பொழுது ஒரு விசேட காரியத்துக்காக தேவ ஜனங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதனை வலியுறுத்துகிறார். தேவனுடைய பிள்ளைகள் வெறுமனே ஆலயத்துக்கு வந்து இருந்து அமர்ந்து செல்கிறவர்கள் அல்ல, ஒரு போராட்டத்துக்காக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு பெரிய போராட்டத்துக்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த போராட்டம் மாம்சத்தோடு அல்ல, பட்டயங்களை கொண்டு எங்களுக்கு போராட முடியாது, துப்பாக்கிகளை கொண்டு போராட முடியாது, தடிகளை கொண்டு போராட முடியாது. ஏனென்றால் இந்த போராட்டமானது மனிதனோடு போராடுகிற போராட்டம் அல்ல. எங்களுடைய கண்களுக்கு புலப்படாத பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு எங்களுக்கு போராட்டம் இருக்கிறது. எனவே ஒரு போராளி, ஒரு இராணுவ வீரன் அசட்டையாக இருப்பானேயானால் அந்த படை தோற்று போய்விடும். நாங்கள் அசட்டையாக இருப்போமேயானால், தேவனுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் அசட்டையாக இருப்போமேயானால் நாங்கள் தோற்று போவது உறுதி. நாங்கள் போராடுவதற்கு அழைக்கப்பட்டவர்கள் ஒரு விசேடமான, மிகவும் பயிற்சி பெற்ற ஒரு படையோடு தான் எங்களுக்கு போராட்டம் உண்டு. அல்லேலூயா. ஒரு சாதாரணமான ஒருவனோடு எங்களுக்கு போராட்டம் இல்லை, ஒரு சின்ன பையனோடு இல்லை. காத திருவி சத்தம் போடாதடா சும்மாரடா அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு சின்ன பையனோடு இல்லை. எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் அனுபவம் என்ன, பிசாசின் அனுபவம் என்ன? அவனுக்கு பர்த்டேயும் கிடையாது, அவனுக்கு செத்த நாளும் கிடையாது. அவன் ஆதாம் ஏவாளை ஏதேன் தோட்டத்திலே விலத்தள்ளின நாள் முதற்கொண்டு பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் மிகவும் சிறப்பான பயிற்சியை பெற்றவன் தான் பிசாசு. நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் எங்களுக்கு யாரோடு போராட்டம் இருக்கிறது என்று, யாரோடு போராடுகிறோம், அவனுடைய பலம் என்ன, அவனுடைய பலவீனம் என்ன என்று. நான் சொல்ல வருகிற விஷயம், நாங்கள் ஜெபத்தில் எவ்வளவாக அசட்டையாக இருக்கிறோம், வேத வாசிப்பில் எவ்வளவாக அசட்டையாக இருக்கிறோம், எவ்வளவு அவசரமாக எங்களுடைய ஜெபங்கள் இருக்கிறது, எவ்வளவு அவசரமாக வேதத்தை வாசிக்கிறோம், எவ்வளவாக பயிற்சிகள் எங்களுக்கு இருக்கிறது. இராணுவத்தினரை பார்த்தால், இப்போ இந்த காலத்தில் யுத்தம் இல்லை, இலங்கையில் யுத்தம் இல்லை, ஆனால் இராணுவத்தினர் சும்மா இருப்பது கிடையாது. இதனாலும் ஒரு மூடைகளை தூக்கி கொண்டு ஓடிக்கொண்டே இருக்கிறாங்க. நான் இருக்கிற இடத்துல 3 ஆர்மி கேம்ப் இருக்குது. அப்போ இந்த ரோட்டை கடந்து போற நேரத்தில் ஒரு இராணுவ வீரன் இன்னொரு இராணுவ வீரனை தூக்கி கொண்டு ஓடுவான், இல்லைன்னா ஒரு பெரிய மரக்கட்டையை தூக்கி கொண்டு ஓடுவான், இல்லைன்னா ஒரு பெரிய டயரை தூக்கி கொண்டு ஓடுவான். பல மைல்கள் காலையிலும் மாலையிலும் அவர்கள் ஓடிக்கொண்டு, யுத்தம் கிடையாது. ஆனால் பயிற்சியை அவர்கள் விடவில்லை. திடீரென ஒரு யுத்தம் வறுமையானால் அதுக்கு முகம் கொடுக்கத்தக்கதாக அவர்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள். ஆனால் ஒரு கிறிஸ்தவனுக்கு, கிறிஸ்தவளுக்கு தினந்தோறும் போராட்டம் உண்டு. வாழ்க்கையில பிசாசு கொண்டு வருகிற ஒவ்வொரு நாளும், காலையிலும் பகலிலும் மாலையிலும் எந்த வேளையிலும் பிசாசு எங்களுக்கு தந்திரமான தாக்குதல்களை அவன் தொடுத்துக் கொண்டிருக்கிறான். நாங்கள் இந்த அளவு அதுக்கு தயாராக இருக்கிறோம். அவன் சிறப்பான ஒரு பயிற்சியை பெற்றவன். மிக மிக விழுந்து போன தூதர்களாக இருந்தாலும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் அனுபவம் உண்டு. பல ஆயிரக்கணக்கான தேவ மனிதர்களை கீழே விழத்தள்ளின சிறப்பான அனுபவம் உண்டு. பெரிய வல்லமையிலே மிகவும் பலமாக கர்த்தருடைய கடத்திலே பாவிக்கப்பட்ட தேவ மனிதர்களையும் கீழே விழத்தள்ளி இருக்கிறான். சாதாரண விசுவாசிகளையும் கீழே விழத்தள்ளி இருக்கிறான். இன்றைக்கும் திருச்சபையில் இருக்கிறதான விசுவாசிகளை கர்த்தருடைய வார்த்தையை கேட்க முடியாதபடிக்கு, ஆராதிக்க முடியாதபடிக்கு, பக்தியான ஒரு ஜீவியம் ஜீவிக்க முடியாதபடிக்கு, விசுவாசத்திலே உறுதியாய் நிலைத்திருக்காதபடிக்கு, தேவனுடைய ராஜ்யத்திலே எந்த ஒரு பணியையும் செய்ய முடியாதபடிக்கு, கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக எதுவும் கொடுக்க முடியாதபடிக்கு, இப்படியாக பல்வேறு விதமான யுத்தங்களை விசுவாசிகளுக்கு தொடுத்து கொண்டேதான் இருக்கிறான். நாங்கள் அவனுடைய தந்திரோபாயங்களை தெரிந்திருக்காவிட்டால் அவனை எதிர்த்து போராட எங்களுக்கு முடியாது. எனவே மிக மிக தந்திரமுடைய, அனுபவமுடைய, பயிற்சி பெற்ற ஒரு சிறப்பு படையோடு தான் எங்களுக்கு போராட்டம் இருக்கிறது என்பதனை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எங்களை காட்டிலும், தேவனை காட்டிலும் பிசாசானவன் பெரியவன் அல்ல. எங்களை வீழ்த்துவதற்காக அவன் பல்வேறு விதமான தந்திரங்களை மனிதனுக்கு கொண்டு வந்து கொடுத்து கொண்டிருக்கிறான். நாங்கள் தேவனோடு இராவிட்டால் தோல்வியை உறுதிப்படுத்திக் கொள்வது, நிச்சயப்படுத்திக் கொள்வது நிச்சயம், அதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. நாங்கள் தேவனோடு எந்த அளவு வைராக்கியமாக நாங்கள் வாழ்கிறோமோ, எந்த அளவு அவரை இருக பற்றி பிடித்துக் கொண்டு ஜீவிக்கிறோமோ, அந்த அளவு எங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது. அவர் கூறுகிறார், ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும், சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும், திராணுள்ளவர்களாகும்படிக்கு, திராணி உள்ளவர்களாகும்படிக்கு. ஆகையால் தீங்கு நாளிலே எதிர்த்து நிற்கவும், சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் படிக்கு, தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள் என்று. செய்து முடித்தவர்களாய் நிற்கும்படிக்கு, உங்களுடைய பக்கத்தில் இருக்கிறது சொல்லுங்க, செய்து முடிக்கிறவராக நீங்க இருக்கணும் சொல்லி. கிறிஸ்தவ வாழ்க்கையின் போராட்டத்திலே நீங்கள் செய்து முடிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று பவுல் வலியுறுத்தி கொண்டுகிறார். அவர் சொல்லலாம், நீங்கள் ஏதேதோ காரியத்தில் வளரணும்னு சொன்னவர் எதற்காக பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்க உங்களுக்கு திராணி வேண்டும் என்று கூறுகிறார். இது மிக 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 முக்கியமானதொன்று. இன்றைக்கு தேவனுடைய ஜனங்கள் திருச்சபைக்கு வருகிறார்கள், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறார்கள், ஆராதிக்கிறார்கள், பாடல்களை பாடுகிறார்கள், எல்லாம் நல்லது. ஆனால் எந்த அளவு கிறிஸ்தவ வாழ்க்கையில் போராட்டத்துக்கு நாங்கள் முகம் கொடுக்கிறோம்? எத்தனை பேர் இந்த கதவை விட்டு அப்பாலே போன உடனே போராட்டத்துக்கு முகம் கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம். வீட்டுக்கு போன உடனே பிரச்சனை, இரவுக்கு படுக்க போனா பிரச்சனை, காலையில எழும்ப போனா பிரச்சனை, பிள்ளைகளுடைய பிரச்சனை, புருஷனுடைய பிரச்சனை, மனைவியுடைய பிரச்சனை, உறவினர்களுடைய பிரச்சனை. இங்க ஜனங்கள் படுற பாடுகள் போதாது, ஊர்ல இருந்து எனக்கு காசு கொடு, அதை கொடு, இதை கொடு, அது வேற பிரச்சனை. பல்வேறு பிரச்சனைக்கு நாங்கள் முகம் கொடுக்க வேண்டி இருக்கிறது, ஒன்று ரெண்டு அல்ல. அந்த நேரத்தில் நாங்கள் கேட்ட வார்த்தைகள் எங்கேயோ மறந்து போய்விடும், போராட்டத்துக்கு இருக்கிற பலனை எங்கேயோ இழந்து போய்விடுவோம். அதைரியம் எங்களை சூழ்ந்து கொள்ளும், அதைரியம் எங்களை ஆட்கொண்டு விடும். ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, 1 யோவான் 4:4 வாசியுங்கள்.
பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர்.
ஆமென். பிசாசு எவ்வளவு பெரியவனாக இருந்தாலும் அவன் தோல்வி கண்டவன், அவன் வெற்றி பெற்றவன் அல்ல. திறமையானவன், பயிற்சி இருக்கிறது, அனுபவம் இருக்கிறது. அவனுடைய அனுபவங்கள் எல்லாமே முடிவிலே தோல்வி. அவன் தனக்கு தோல்வி நிச்சயம் என்று தெரிந்தும் தேவ ஜனத்தோடு போராடி கொண்டு தான் இருக்கிறான். அவனுக்கு தோல்வி 100க்கு 100 விகிதமாகவே தோல்வி நிச்சயம். ஏனென்றால் நம்முடைய தேவன் வெற்றி சிறந்தவர். அவனுடைய தலையை இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையிலே நசுக்கி முடித்து விட்டார். அவனுடைய வாழ் தான் இப்பொழுது துடித்துக் கொண்டிருக்கிறது. அவனுடைய வாழ்க்கே இவ்வளவு வல்லமை இருக்குமே ஆனால் அவன் நல்ல வேலை அவன் தலையை நசுக்கிறது. தலையோடு இருந்தா என்ன ஆகியிருக்கும்? இன்றைக்கு வாழ்த்தான் எங்களை இவ்வளவு பயமுறுத்தி கொண்டிருக்கிறது, வாழ்த்தான் எங்களை பாவத்துக்குள் உள்ளாக்கி கொண்டிருக்கிறது, வாழ்த்தான் எங்களை கசப்புக்குள்ளாக்கி கொண்டிருக்கிறது, வாழ்த்தான் எங்களை மன்னிக்க முடியாமைக்குள்ளாக்கி கொண்டிருக்கிறது, வாழ்த்தான் பொறாமையை கொடுத்துக் கொண்டிருக்கிறது, வாழ்த்தான் எரிச்சலை கொடுத்துக் கொண்டிருக்கிறது. இந்த வாளை வெல்லுவது மிக எளிது. அவனுடைய தலை ஏற்கனவே நசுக்கப்பட்டு விட்டது. அவனுடைய வாளை மிதித்து அவனை அழிப்பது அவனுடைய போராட்டத்தை ஜெயிப்பது மிகவும் மிக எளிது. ஆனால் நாங்கள் அவருடைய வார்த்தையிலே நிலைத்திராவிட்டால் எங்களுக்கு அதுவே பெரிய பயங்கரமாக இருக்கும். இன்றைக்கு நிறைய மக்கள் தேவனை காட்டிலும், நான் காலையிலையும் கூறினேன், தேவனை காட்டிலும் உலகத்தில் இருக்கிறதான பிரச்சனைகளுக்கு மிகவும் முதலிடத்தை கொடுக்கிறார்கள், முக்கிய ஸ்தலத்தை கொடுக்கிறார்கள், தம்முடைய வாழ்க்கையின் பிரச்சனைக்கு முதலிடத்தை கொடுக்கிறார்கள். தோல்வி கண்டு போய்விடுவோமோ என்ற எண்ணத்தோடு வாழ்கிறார்கள். தோல்வியை உரித்தாக்கி கொண்டவன் பயத்தோடு கிறிஸ்தவர்களோடு போராடுகிறான், அவனுக்கு தோல்வி நிச்சயம். ஏனென்றால் அவருக்கு பிள்ளைகளே, உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று. இந்த உலகத்தில் இருக்கிற பிசாசை காட்டிலும், அவனுடைய தந்திரோபாயங்களை காட்டிலும், நமக்குள் இருக்கிறவர், எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் இருக்கிறவர் பெரியவர். இப்பேற்பட்ட ஒரு பெரியவரை வைத்துக் கொண்டு நாங்கள் ஏன் தோல்வி மனப்பான்மையோடு இருக்க வேண்டும்? அவன் ஒரு போராட்டத்துக்கு போகிற பொழுதே அவனுக்கு நிச்சயமாகவே தெரியும், நான் இந்த போராட்டத்தில் ஒரு கிறிஸ்தவனோட போராட போய் தோற்றுத்தான் வரப்போகிறேன் என்று அவனுக்கு நன்றாகவே தெரியும். உங்களோடு போராட வந்து அவன் தோற்று போவான் என்பது அவனுக்கு நன்றாக தெரியும். ஆனாலும் விடமாட்டான், ஆனாலும் விட்டுக் கொடுக்க மாட்டான். நாங்கள் நம்முடைய தேசத்திலே பார்க்கலாம், சத்தாம் ஹுசைனை பார்க்கலாம், இன்னும் எத்தனையோ போராளிகளை பார்க்கலாம், பல நாடுகளை பார்க்கலாம். தோற்று போய்விடுவோம் என்று தெரிந்தாலும் கடைசி வரைக்கும் போராடுவோம் என்று சொல்லி தோற்று போனார்கள். இது போலதான் பிசாசும் கூட, நான் தோற்று போய்விடுவேன், கிறிஸ்தவர்களோடு போராடி நான் ஜெயிக்க மாட்டேன், தோற்று போய்விடுவேன் என்று 100%க்கு 100% தெரிந்தாலும் அவனுடைய போராட்டத்தை அவன் நிறுத்த மாட்டான். எனவே உங்களோடு போராடுகிறவன் போராட்டத்தை நிறுத்த மாட்டான், ஆனால் அவனுக்கு தோல்வி. போராட்டத்தின் மத்தியிலே உங்களுக்கு வெற்றி இருக்கிறது. ஆமென். இது நாள்தோறும் நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் அப்பியாசிக்க வேண்டியதான ஒரு காரியமாக இருக்கிறது. அவனுக்கு நாங்கள் எதிர்த்து இருக்காவிட்டால், அவனுக்கு அவனோடு எதிர்த்து நிற்பதற்கு எங்களுக்கு திராணி இல்லாமல் இருக்குமே ஆனால் நாங்கள் தோற்று போவோம். தேவனோடு இல்லாவிட்டால் நாங்கள் தோல்வியை கண்டடைய போகிறோம். எனவே தேவனோடு வாழ்கிற சிறப்பம்சத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். தேவனோடு இருக்கிறது நிமித்தமாக எங்களுக்கு கிடைக்கிற வெற்றி. அநேகர் நினைக்கிறார்கள், நான் தேவனோடு இருப்பது ஒரு வீண் என்று நினைக்கிறார்கள். வேதம் வாசிப்பது அது வயது போனவர்கள் செய்கிற ஒரு வேலை என்று நினைக்கிறார்கள் வாலிப யுவதிகள். அது அம்மா அப்பா செய்கிற வேலை, அது நாங்கள் செய்கிற வேலை இல்ல. எங்களுக்கு எவ்வளவோ வேலைகள் இருக்குது, அது அவங்க ஏதோ அவங்க பரம்பரையாக பழக்கப்பட்டு வந்த காரியத்தை அவர்கள் செய்கிறார் என்று இந்த இன்றைக்கு இருக்கிற இளம் பருவத்தினர் நினைக்கிறார்கள். ஏன் சில பெரியவர்களும் இதனை நினைக்கிறார்கள், சும்மா ஏதோ ஆலயத்துக்கு போய் பார்ப்போம், சரி சொல்றாங்க ஜெபித்து பார்ப்போம், ஏதோ யாரோ சொல்றாங்க, பாஸ்டர் சொல்றார், ஊழியம் செய்கிறவர்கள் சொல்கிறார்கள், ஆகவே செய்து பார்ப்போம். பூரணமான நம்பிக்கை கிடையாது. அவனுடைய தாக்குதலின் தந்திரத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எந்த ஒரு மனுஷனும் தான் போராட போகிற பொழுது, உங்களிலே ஃபுட்பால் விளையாடுகிறவர்கள் இருக்கலாம், அல்லது வேற ஏதோ விளையாட்டில் கலந்து கொள்கிறவர்கள் இருக்கலாம், எத்தனை பேர் நீங்கள் போகிற பொழுது சொல்லிவிட்டு போயிடும், நாங்கள் தோற்று தான் வருவோம் அப்படின்னு. நாங்கள் யாருமே அப்படி சொல்லிட்டு வரமாட்டோம். இலங்கையில கிரிக்கெட் டீம் இருக்குது, ஏதோ ஒரு தடவை உலக கிண்ணத்தை கைப்பற்றினார்கள், அதன் பிற்பாடு பல உலக கிண்ண போட்டிக்காக அவர்கள் போகிறார்கள், போன எல்லா நேரத்திலும் தோற்றுத்தான் வருகிறார்கள். ஆனால் போகிற ஒவ்வொரு முறையும் விமான நிலையத்தில் இருந்து அவர்களை பேட்டி காண்பார்கள், நிச்சயமாக நாங்கள் இந்த முறை எங்களோட விளையாடுற அந்த டீமை தோற்கடிச்சு நாங்க வரப்போறோம், எங்களுக்கு சிறப்பான பயிற்சி இருக்குது, எங்களுக்கு சிறப்பான பயிற்றுவிப்பாளர் இருக்கிறார், எங்களோடு இருக்கிற இந்த டீம் மிக சிறப்பானது, நாங்கள் வெற்றியை பெற்று வருவோம் என்று தான் சொல்லுவார்கள். ஆனால் வெறுங்கையோடு தான் வருவார்கள். இரண்டாவது மூன்றாவது நிலைக்கு கூட வருவது கஷ்டமாக போய்விடும். யாருமே நாங்கள் தோற்று போவோம் என்று போவது கிடையாது. ஆனால் பிசாசு மாத்திரம் உங்களோடு போராட வருகிற பொழுது, நான் இவங்களோடு போராடி தோற்று போவேன் தான் வர்றான். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? உங்களுக்குள்ள ஒரு பெரியவர் இருக்கிறார். சொல்லுங்க, உங்களுக்குள்ள ஒரு பெரியவர் இருக்காரு. பக்கத்தில் இருக்கிற சொல்லுங்க, உங்களுக்குள்ள ஒரு பெரியவர் இருக்கார். உங்களை யாராலும் தோக்கடிக்க முடியாது. என்றால் நாங்கள் தோற்று போகலாம், எங்களுக்குள்ள இருக்கிறவரை தோற்று போக மாட்டார். எங்களுடைய பலவீனம் இருக்கலாம், ஆனால் எங்களுக்குள் இருக்கிறவர் மிகவும் பலம் மிகுந்தவர். ஆனதினால் அவரை இருக பற்றி பிடித்துக் கொள்ளாவிட்டால் நாங்கள் தோல்வியை கண்டுவிடுவோம். 5:19-20 வாக்கியத்தை நாங்கள் வாசிப்போமே ஆனால் இல்ல யோவான் 5:19
நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். அன்றியும் நாம் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். அவருடைய குமாரனாய இயேசு கிறிஸ்து என்னப்பட்ட சத்தியமுள்ளவர்களுக்குள்ளும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாயிருக்கிறார்.
ஆமென். நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். இந்த உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது, நாங்கள் மாத்திரம்தான் தேவனால் உண்டாகியிருக்கிறோம். அல்லேலூயா. எனவே இந்த உலகத்துல எங்களுக்கு பெரிய ஒரு போராட்டம் உண்டு. இந்த உலகத்துல இந்த உலகத்தோடு நாங்கள் ஒத்து போகாதது நிமித்தமாக உலகம் எங்களை வெறுக்கிறது, உலகம் எங்களை பகைக்கிறது, உலகத்துக்கு நாங்கள் சம்பந்தமற்றவர்கள். ஆனதினால் உலகம் எங்களை வேறு ஒரு கோணத்திலே பார்க்கிறது. எனவே போராட்டம் எங்களுக்கு நிச்சயமாக இருக்கிறது. ஆனால் 20 சொல்லுகிறார், அன்றியும் நாம் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்று அறிவோம். நாம் சத்தியமுள்ளவரை அறியும்படிக்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்று அறிவோம். அல்லேலூயா. உலகம் பொல்லாங்கனால் தான் நிரம்பி இருக்கிறது, தீமையினால் தான் நிரம்பி இருக்கிறது, அசுத்தத்தினால் தான் நிரம்பி இருக்கிறது, பாவத்தினால் தான் நிரம்பி இருக்கிறது. நாங்கள் பார்க்கிற பக்கம் எல்லாமே அநீதிதான் எங்களுடைய கண்களுக்கு காணப்படுகிறது. நாங்கள் எவ்வளவு சத்தியத்துக்கு சார்பானவர்களாக இருந்தாலும் அசத்தியத்தின் காரியமாகவே நாங்கள் வாழ்கிற சூழல் எல்லாம் நிரம்பி இருக்கிறது. ஆயினும் அன்றியும் நாம் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்ளுவதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார். அல்லேலூயா. நாங்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ளாவிட்டால் சத்தியமே எம்மை விடுதலையாக்கும். ஆனதினால் சத்தியத்தை இருகப்பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும், சத்தியத்தை சார்ந்து கொள்ள வேண்டும். சத்தியம் ஏன் சத்தியம் என்னும் கட்சியை அவர் அணிந்து கொள்ளும்படியாக கூறுகிறார்? பிசாசு பொய்யன், இந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாம் பொய். மனிதன் இந்த பூமியில எதையுமே எதிலுமே திருப்தி பட மாட்டான். மனிதன் எதுல திருப்திப்படுகிறான் பாருங்க, எவ்வளவு அழகாக உடுத்தினாலும் தான் அசிங்கமா இருக்கிறான்னு நினைக்கிறான். எவ்வளவு நல்ல ஒரு அழகான உடையை வாங்கினாலும் நான் வாங்கின உடையை விட அந்த அவங்க வாங்கியிருக்கிற சாரி தான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்க. எதனை பார்த்தாலும் நல்ல காரணம் விலை கொடுத்து வாங்கிட்டு வருவாங்க, அந்த காரை விட இன்னொரு காரை பார்த்தா அந்த கார் நல்லா இருக்கே அப்படின்வாங்க. மனிதனுக்கு திருப்தி அடைய முடியாது, மனிதன் திருப்தி அடைய மாட்டான், எந்த காரியத்திலும் அவனுக்கு திருப்தி அடைய முடியாது. இன்றைக்கு நல்லா நன்றாக இருக்கிறது என்று நினைக்கிற மனிதன் நாளைக்கு அது தீமையாக இருக்கிறது என்று நினைக்கிறான். மனிதனுக்கு தொடர்ச்சியான நிரந்தரமாக நன்மையானதை அவன் காணாமல் இருக்கிறான். சாலமோனும் கூட ஒரு மனைவி எடுத்து பார்த்தான், 10 எடுத்து பார்த்தான், 100 மனைவி எடுத்து பார்த்தான், 500 மனைவி எடுத்து பார்த்தான், 1000 மனைவி எடுத்து பார்த்தான், அவனுக்கு திருப்தி அடைய முடியவில்லை. எதுல சரி ஒன்றில் திருப்தி அடைவோன்றா, ஒன்றிலுமே திருப்தி இல்லை. ஏன் தெரியுமா? நாங்கள் தேவனால் உண்டானவர்கள், இந்த பூமியின் காரியங்களினால் நாங்கள் திருப்தி அடைய கூடாதவர்கள். எங்களுக்கு திருப்தியான ஒன்று உண்டு, கர்த்தருடைய வார்த்தையிலே நாங்கள் நிலைத்திருக்கிறதை காட்டிலும் திருப்தி இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையவே கிடையாது. தேவ வசனத்தில் தான் எங்களுக்கு திருப்தி இருக்கிறது, பரிசுத்த வாழ்க்கையில தான் எங்களுக்கு திருப்தி இருக்கிறது, நித்திய ஜீவனில தான் எங்களுக்கு திருப்தி இருக்கிறது. இதனை நாங்கள் கண்டடைய வேண்டுமே ஆனால் நாங்கள் சத்தியம் என்னும் கச்சையை நாங்கள் அணிந்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும். பிசாசு பொய்யன், பொய்யின் பிதா பிசாசு. அவன் பொய்யை உண்மையை போல சொல்லுவான், தேவனால் படைக்கப்பட்ட ரெண்டே ரெண்டு மனிதர்கள் ஆதாமும் ஏவாலும் ஏதேன் தோட்டத்தில் இருக்கிற பொழுது ரெண்டே ரெண்டு பேர் தான் இருந்தாங்க. அந்த ரெண்டு பேர்கிட்டயே போய் பொய்யை சொல்லுகிறான், உண்மையை போல சொல்லுகிறான். தேவனுடைய கரத்தினாலே உருவாக்கப்பட்ட மனிதன் அவர்களிடமே போய் பொய்யை உண்மையை போல சொல்லுவானே ஆனால் இந்த பாவம் நிரம்பின அம்மா அப்பாவுக்கு பிறந்த நானும் நீங்களும் எம்மாத்திரம் எவ்வளவாக சொல்லுவான், எவ்வளவாக நாங்கள் ஏமாறந்து போவோம், எவ்வளவாக வஞ்சிக்கப்பட்டு போவோம். நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளைக்கு மட்டும்தான், சில நேரத்தில் சிலர் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நேரத்தில் மட்டும்தான் தேவ பிரசன்னத்தில் இருக்குது, மற்ற நேரத்தில் வேற வேற பிரசன்னத்தில், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நேரத்தில் மட்டும்தான் தேவ பிரசன்னத்தில். ஆதாம் ஏவாலும் அப்படி இல்லை, ஒவ்வொரு நாளும் பகலில் குளிர்ச்சியான வேளையில் தேவன் வந்து அவர்களோடு உலாவினாராம், அவர்களோடு வந்து சர்வ வல்லமையுள்ள தேவனே வந்து உலாவி பேசி கதைத்து உரையாடி போன அந்த காலத்தில் பொய்யை உண்மையை போல சொல்லி விலத்தளினவன். அவ கிழமைக்கு ஒருக்கா 20 நிமிஷம் 15 நிமிஷம் ஒரு மணித்தையாலும் தேவ பிரசன்னத்தில் இருக்கிற என்னையும் உங்களையும் வீழ்த்துறது எவ்வளவு இலகுவான காரியம். எனவே தேவ பிரசன்னம் மிக மிக முக்கியம். தேவன் அந்த இடத்திலே இருந்திருப்பாருன்னு சொன்னா சாத்தான் வந்தே இருக்க மாட்டான், இவர்கள் தேவனோடய இருந்திருப்பார்களே ஆனால் சாத்தாங்கன்னு போயே இருக்க மாட்டான். தேவன் அந்த இடத்துல இல்லாதனால தான் பிசாசு வந்தான், இவர்கள் தேவனை விட்டு போனதுனால தான் பிசாசு வந்தான். ஆகவேதான் பிசாசின் சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டி வந்தது. நாங்கள் தேவனோடு இருப்போமே ஆனால் பிசாசு எங்க கிட்ட நெருங்கவே முடியாது. அல்லேலூயா. நாங்கள் தேவனை விட்டு போவோமே ஆனால் பிசாசியங்களை வாரி கட்டி அணைத்து முத்தமிட்டு வைத்துக் கொள்வான். அவன் சொல்லுவதெல்லாம் உண்மையை போலவே இருக்கும். எங்களோடு நல்லா இருக்கிற சகோதரியை குறித்து பகையை உண்டு பண்ணுவதற்காக சில பொய்ய சொல்லுவான், உங்களை பத்தி இப்படி இப்படிலாம் அந்த சிஸ்டர் சொன்னாங்க, நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாக்கா. அப்படியா, இவ்வளவு நல்லா இருக்கிறாங்க, என்ன பத்தி சொன்னாங்களா? சொல்லியிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க. இந்த கொஞ்ச நாள் அவங்க என்னோட கொஞ்சம் ஒரு மாதிரிதான் இருக்கிறாங்க. இதெல்லாம் பிசாசு வந்து காதுல போடுவான். இதை கேட்ட உடனே நாங்களும் ஆமா ஆமா இருக்கும் இருக்கும், இனி அவங்கள நம்ப கூடாது. அவங்களை பத்தி இவங்க இன்னொருத்தர்கிட்ட போயிட்டு சொல்லுவாங்க, அவங்க வேலை ஆரம்பிச்சிடும். இன்றைக்கு திருச்சபைக்குள்ளயும் நிறைய எரிச்சலும் பொறாமையும் கோபமும் எல்லாம் வந்து ஒன்னா ஆராதிக்கிறாங்க தான், ஒன்னா கையை ஒசத்துறாங்க தான், ஒன்னா தேவ மேசையில தேவனுடைய மேசையில எல்லாம் பங்கெடுக்கிறாங்க தான். ஆனா எத்தனை பேர் தன்னை ஆராய்ந்து பார்த்து சத்தியத்தின் படி தேவனுக்கு முன்பாக சுத்த கரத்தோடு வாங்கி அதனை அருந்துகிறார்கள், புசிக்கிறார்கள் என்றால் அவரவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். நீங்களாம் நல்லவங்களா இருப்பீங்க, நீங்களாம் பரிசுத்தமா இருப்பீங்க, நீங்களாம் தேவனுமே சில பங்கெடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீங்க நல்லவங்க. நான் பார்த்த இடத்துலயும் நான் ஊழியம் செய்யற இடத்துலயும் நான் சொல்றேன், நம்முடைய இருதயம் சத்தியத்துக்கு மாறாக இருக்கிறது, சத்தியத்துக்கு தூரமாக இருக்கிறது. தேவன் எங்களுடைய இருதயத்தை நிரப்புவதற்காக ஒன்றை கொடுக்கிறார், நாங்கள் அதுக்கு விரோதமாக வேறொன்றை நிரப்பி வைத்துக் கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் நாங்கள் இந்த இடத்துல வந்த உடனே இந்த இடத்துல இருந்து போற நேரத்திலேயோ பிரைஸ் லார்ட் சிஸ்டர், பிரைஸ் லார்ட் பிரதர் சொல்ற நேரத்தில் உண்மையான உள்ளத்தோடு நாங்கள் எத்தனை பேர் கரங்களை கொடுக்கிறோம், கரங்களை கொடுக்க வேண்டும் என்பதற்காக கொடுக்கிற கூட்டம் இருக்கிறது. இதிலே தேவன் பிரியமாய் இருக்க மாட்டார், சத்தியம் கிடையாது, சத்தியம் அவர்களுக்குள் இருக்கவும் மாட்டார். சத்தியத்தின்படி நாங்கள் வாழ வேண்டுமே ஆனால் இந்த சத்தியம் என்னும் கச்சையை நாங்கள் அணிந்து கொள்ள வேண்டும். அவன் சொல்ற பொய்ய எங்க காதுல கேட்கக்கூடாது. எங்களை குறித்து தீமையாக ஒரு சகோதரனை குறித்தோ ஒரு சகோதரியை குறித்தோ தீமையாக ஒருத்தர் சொல்லுவார் ஆனால் சத்தியத்துக்கு செவி கொடுக்கிறவர்களாக இருந்தால் நாங்கள் வாங்க மாட்டோம். அது இல்ல இல்ல, அவங்க என்ன குறித்து அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க, இது எனக்கு நம்ப கஷ்டம். ஆனா அவங்க ஒரு சின்னது சொல்றேன், அப்படியா அவ்வளவு சொன்னாங்க, வேற என்ன சொன்னாங்க? இன்னும் அவங்க போனதுக்கு அப்புறம் போன் பண்ணி கேட்பாங்க, இங்கே உண்மையை சொல்லுங்க, நீங்க எதையும் மறக்கிறீங்க, இன்னும் இருக்கும், இன்னும் சொல்லியிருப்பாங்க. இனி இவங்க நோண்டி நோண்டி கேட்கறதுனால அவங்க இல்லாதெல்லாம் போடுவாங்க. பிசாசு பொய்யன். பிசாசின் பொய்யை கேட்டு ஏமாறுகிறவர்கள் நிறைய பேர் திருச்சபையில் இருக்கு. அவனுக்கு இந்த உலகத்தில் இருக்கிறவங்களை குறித்து கவலையே கிடையாது. ஏன்னா அதெல்லாம் பிசாசினால், உலகம் பிசாசினால் நிரம்பி இருக்குது. அவனுக்கு அதை குறித்து கவலையே கிடையாது. அவனுக்கு கவலை உங்களை குறித்து. ஏனென்றால் நீங்க தான் வார்த்தையை கேட்கறீங்க, நீங்க தான் ஆராதனைக்கு வாரீங்க, நீங்க தான் தேவனோடு வாழணும்னு ஆசைப்பட்டு வர்றீங்க. உங்களை விடக்கூடாது. அவங்கெல்லாம் செத்த பிணத்தை போன்றவங்க. அவங்கள துரத்த வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க உயிரோடு இருக்கிறனாலதான் அவங்கள துரத்தி கொண்டிருக்கோம். அவனுக்கு போராட்டம் உங்களோடு தான் இருக்குது. இந்த உலகத்தில் இருக்கிற இயேசுவை அறியாதவர்களுக்கு அல்ல. எனவே தேவனை நேசிக்கிற தேவனுடைய ஜனமே, நம்மோடு போராடுகிற போராளி அவன் சிறப்பான தந்திரங்களோடு போராடுகிறான். எனவே அவனுடைய சிறப்பான தந்திரங்களை தோல்வியடையத்தக்கதாக விசேடமான ஆவிக்குரிய பயிற்சி நமக்கு தேவை என்பதனை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. இன்னும் சில விசுவாசிகள் இந்த வயதுல பெரியவங்களா இருப்பாங்க, ஆனா அவங்களுடைய உள்ளமும் ரொம்ப சின்ன பிள்ளைய போல. என்ன வந்து பார்க்கல, என்ன விசாரிக்கல, எனக்கு ஒரு போன் எடுத்து கேட்கல, எனக்கு இங்க யாரையுமே தெரியாது, ஒரு ஃபேமிலியை மட்டும்தான் தெரியும், வேற யாரையுமே எனக்கு தெரியாது. சிலருக்கு மனதில் அப்படி இருக்குது, என்னைய பிரதர் கால் பண்ணி கேட்கல, என்ன அவங்கள கால் பண்ணி கேட்கல, அவங்க அந்த அங்கன கண்டே அங்கிட்டு திரும்பிக்கிட்டு போயிட்டாங்க. சின்ன பிள்ளையை போல அவங்களை தூக்கி இடுப்புல வச்சு சுமந்து கொண்டிருக்கணும். அவங்களை எப்பயும் தூக்கி இடுப்புல வச்சு சுமக்கணும். அவங்களுக்கு பால் போத்தல்ல போட்டு பால் ஆத்தி அவங்களுக்கு கொடுக்கணும். என்னைய கீழே விட்டுட்டு அவங்கள தூக்கி இடுப்புல வச்சுக்கிட்டாருன்னு அவங்க நினைக்கிறாங்க. எல்லா காலமும் நான் ஒரு சின்ன பிள்ளை, என்ன தூக்கியே சுமக்கணும்னு சொல்லி. எனவே இந்த சின்ன பிள்ளைத்தனத்தை நாங்க விட்டுறணும். நாங்கள் வளர்ந்தவர்களை போல கடினமான ஆகாரம் உண்கிறவர்களாக. இன்னும் பாருங்க, திருச்சபைகள்ல ஒரு மொழி வச்சிருக்கிறாங்க, எனக்கு நல்ல அடி, அவருக்கு நல்ல அடி, இன்னைக்கு பிரசங்கத்தில் இவருக்கு நல்ல அடி, இனி என்னோட கத்தர் பேசுறார் அப்படின்ட்டு ஏற்றுக்கிறதுக்கு மனிதர்கள் இன்றைக்கு இல்ல. என்னோட கர்த்தர் பேசினார், அவங்களுக்கு நல்ல அடி, எனக்கு பிரசங்கத்துல அடிச்சாங்க. ஒரு நாளும் பிரசங்கத்துல உங்களை யாரும் அடிக்கிறதுக்காக இல்ல. பிரசங்கத்துல கர்த்தர் ஒரு வார்த்தையை பேசினால், கர்த்தர் என்னோடு பேசினார் என்று ஒப்பு கொடுப்பது தான் சால சிறந்தது என்று அதுக்கு எதிர்த்திருப்பது அல்ல. சுவரிலே அடிக்க இன்றைக்கு நிறைய பேருக்கு பிரசங்க சுவரிலே அடிக்கிற பந்தை போல வந்து சேருது. அவங்களுக்கு போய் சேருது இல்ல, அவருடைய காதல விழுகுது இல்ல, அதை அவங்க ஏற்றுக்கொள்றாங்கல்ல, நூற்றுக்கு நூறு வீதமான நல்ல பலனை கொடுக்கறாங்கல்ல. காரணம் என்ன தெரியுமா? ஏற்றுக்கொள்ளும் தன்மை இல்லாமல் இருக்கிறதே ஆகும். அடுத்து பார்க்கிற பொழுது, நீதி என்னும் மார்க்கச்சை. ஏன் நமக்கு மார்க்கச்சை தேவை? நம்முடைய இருதயத்திலிருந்து தான் எல்லாம் நல்லது தீமை எல்லாம் ப்ரொடியூஸ் ஆகுது. அங்க இருந்தான் எது எது நல்லதோ அதுவும் அங்கிருந்து தான் ப்ரொடியூஸ் ஆகுது. எது எது தீமையோ அதெல்லாம் அங்கிருந்து தான் உற்பத்தி ஆகுது. இந்த உற்பத்தி செய்கிறதான இடத்துல தான் உணர்ச்சிகள், உணர்வுகள், தற்பெருமை இதெல்லாம், மனிதனுடைய இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் பொல்லாதவைகளாக இருக்கிறது என்று ஆரம்பத்திலேயே தேவனாகிய கர்த்தர் சொல்லிட்டார். எனவே இன்றைக்கு வாழ்கிற மனிதனுடைய இருதயத்தின் நினைவுகளும் கூட பொல்லாதவைகளாக தான் இருக்கிறது. நல்லவைகள் அல்ல, சுயநலமானவைகள். சுயநல சிந்தனை ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கிறது. நான் போற்றப்பட வேண்டும், நான் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணம் எல்லோருக்குமே இருக்கிறது. சின்ன சின்ன விஷயத்துக்கும் ஏன் நாங்கள் மனம் சோர்வடைந்து போய்விடுகிறோம்? ஏன் நாங்கள் கவலை அடைகிறோம்? ஏன் நாங்கள் விசுவாசத்திலே சற்று தள்ளாடுகிறவர்களாக போய்விடுகிறோம்? எங்களுடைய இதயம் தாக்கப்படுகிறது. அவன் இருதயத்தை தான் தாக்குவான். அதுதான் எங்களுடைய, அவனுக்கு எங்களுடைய இருதயம் தான் ரொம்ப முக்கியம். அதுல கசப்பை விதைச்சிட்டா, அதுல வைராக்கியத்தை விதைச்சிட்டா, அதுல மன்னியாமைய விதைச்சிட்டா ரொம்ப லேசு. நிறைய பேர் என்ன சொல்றாங்க, நான் பாஸ்டர் நீங்க சொல்றீங்க, நான் மன்னிச்சிட்டேன், ஆனா கதைக்க மாட்டேன் பாஸ்டர், எனக்கு கதைச்சிக்க முடியாது, மன்னிச்சிட்டேன். கோபமோ கசப்போ ஒண்ணும் இல்லை. அது என்ன மன்னிப்பு? கோபம் கசப்பு ஒண்ணுமே இல்லையா, கழிச்சுக்கிற மாட்டாங்களா, இது என்ன மன்னிப்பு? நம்ம ஆண்டவர் எம்மோடு அப்படி இருந்தா, நாங்க அவருக்கு செஞ்ச துரோகத்தை காட்டியுமா நம்முடைய சகோதரர்கள், நாங்க கண்டவங்க, கூட பிறந்தவங்க, சக விசுவாசிகள் எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. நானும் நீங்களும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு செய்த துரோகத்தை காட்டியுமா? தினந்தோறும் எவ்வளவு அவருக்கு விரோதமா செய்யறோம், நம்மளை புறம்பே தள்ளி விட்டுறாரா? மறுபடியும் மகனே மகளேன்னு கட்டி அணைக்கிறார்ல, மறுபடியும் நம்மளை சேர்த்துக் கொள்றாருல, மறுபடியும் நம்ம ஜபத்துக்கு பதில் கொடுக்கிறாருல. அவர் அப்படி செய்கிற பொழுது அவருடைய பிள்ளைகளாகிய நாங்களும் அப்படி செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆனா என்னுடைய இருதயம் தாக்கப்பட்டது, மனசுலதான் என்னன்னாலும் என்னுடைய மனது காயப்பட்டிருக்குது, எனக்கு மன்னிக்க முடியாம இருக்கு. கதைக்கு எனக்கு மனசு வருதில்ல, கை கொடுத்தாலும் உண்மையா கை கொடுத்தேன்தான், ஆனா திரும்ப எனக்கு ஞாபகம் வருது, நம்முடைய ஆண்டவர் எங்களை ஞாபகப்படுத்துற, திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துறதுக்காக அல்ல. நான் காலையிலையும் சொன்னேன், தேவன் எங்களுடைய பாவங்களை சமுத்திரத்தின் ஆழத்துல மன்னிச்சு சமுத்திரத்தின் ஆழத்திலேயே போட்டுட்டாரு. அதை திரும்ப சுழியோடி போய் எடுத்துக்கிட்டு வந்து எங்களுக்கு காண்பிக்க மாட்டார், மற்றவங்க காண்பிக்கலாம். அவங்க செய்த பாவம் தான், அவங்க எனக்கு இப்படி செஞ்சாங்க தானே, அதுதான் ஒரு அடி கிடைச்சிச்சு அவங்களுக்கு. என்றைக்கோ அதெல்லாம் மன்னிச்சு நம்முடைய ஆண்டவர் சமுத்திரத்தின் ஆழத்துல போட்டுட்டாரு, இவங்க போய் தேவ தூதனை கூட தேவன் அனுப்பல, இவங்க போய் சுழியோடி அதெல்லாம் கொண்டு வராங்க, நம்முடைய பாவ முட்டைகளை தேடி சுமந்துகிட்டு வராங்க. இது நமக்கு உரிய வேலை இல்ல பிரியமானவர்களே, நமக்கு இன்னொரு நியாயம் தீர்ப்பதற்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை. இதெல்லாம் எங்க இருந்து வருது? எங்களுடைய இருதயத்தில இருந்து தான் வருது. மனிதனுடைய இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் நித்தமும் பொல்லாதவைகளாக இருக்கிறது. ஏன்? அவன் இருதயத்தில்தான் இந்த பொல்லாதது எல்லாமே போடுறான், இந்த கெட்டது எல்லாத்தையுமே போடுறான் நம்முடைய இருதயத்தில். எனவே எங்களுடைய இருதயத்தை நாங்கள் மிக சிறப்பாக காத்துக்கொள்ள வேண்டும். ஆனதினால் நீதி என்னும் மார்க்கவசத்தை நாங்கள் அணிந்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும். நற்செய்தி என்னும் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எதெதையோ எதெதுக்கோ எங்களுக்கு நேரம் எவ்வளவு செலவழிக்கலாம். ஃபுட்பால் மேட்ச் இன்னைக்கு போகுதுன்னு வைங்களே, சலிப்பு இல்லாம பாத்துக்கிட்டு இருப்பாங்க, சலிப்பே வராது, கை தட்டி அதை பார்த்து சிரிச்சு அந்த என்னென்னமோ மற்றவங்களையும் உற்சாகப்படுத்தி பாரு பாரு. அப்படிலாம் பிரசங்கத்தை எத்தனை பேர் நாங்க அப்படி சொல்றோம், கர்த்தருடைய வார்த்தை நல்லா கேளு, ஒரு சந்தோஷமா மகிழ்ச்சியா. எங்களுக்கு நற்செய்தி மீது எங்களுக்கும் ஆசை கிடையாது, நாங்களும் மற்றவங்களுக்கு நற்செய்தி சொல்லுவதும் கிடையாது. நற்செய்தி என்னும் பாதரட்சியை தொடுத்து கொள்ளுவதற்கு மனிதனுக்கு மனதில்லாமல் இருக்கிறது. லேசான ஒண்ணுதான், எவ்வளவோ கதைக்கிறோம், ஆயிரக்கணக்கான வார்த்தைகள் ஒரு நாளைக்கு கதைக்கிறோம், எத்தனையோ பேரோடு பேசுகிறோம், நற்செய்தி சொல்ல மட்டும் மனசு வராது. எங்களுக்கு நற்செய்தி கேட்கவும் மனசு வராது, எங்களுக்கு நல்ல காரியங்களை செய்வதுக்கும் மனசு வராது. இந்த சில விஷயங்களை இங்க இந்த டிஸ்கவரியில காட்டுவாங்க, பூனை ஒண்ணு தண்ணியில அடிச்சுக்கிட்டு போற மாதிரி இங்கே ஓரத்துல நிக்கும் ஒரு போக்குகளுக்கு, ஒரு ஆத்துக்குள்ள, அதை ஹெலிகாப்டர் போயிட்டு பிடிச்சி அந்த பூனையை கொண்டுகிட்டு வரும். இன்னொரு நாய் ஒண்ணு ரோட்டுக்குள்ள அந்த ஹைவேல பூந்துரும், அத ஹெலிகாப்டர்ல வந்து போலீஸ் எல்லாம் அங்க நிப்பாட்டி நாயை காப்பாத்துறாங்களா? இந்த மனுஷன் அழிஞ்சு போறான், நேற்று முந்தைய நாள் ஹோமோசெக்சுவல் இங்க சட்டப்படி ஆரம்பிச்சிருக்காங்க, மனுஷன் பாவத்துல அழிஞ்சு நாசமா போய்கிட்டு இருக்கான், அதுக்காக ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க. நாய் ரோட்ல போயிருச்சா, இந்த எல்லாம் ஹைவே எல்லாம் நிப்பாட்டி ஹெலிகாப்டர்ல வந்து நாயை பிடிக்கிறாங்க, இல்லைன்னா ஹெலிகாப்டர்ல கீழே இறங்கி அந்த பூனையை காப்பாத்துறாங்க. ஆத்து மக்கள் அழிந்து போய் கொண்டிருக்கிறது. ஏன் நாங்க நாட்டை நினைக்க நாங்க தான் எவ்வளவாக கர்த்தர்பால் ஈர்ப்புள்ளவர்களாக அழிந்து போகிற ஆத்து மக்களை குறித்ததான கரிசனை நம்ம எத்தனை பேருக்கு இருக்கிறது? இவைகள் ஆவிக்குரிய போராட்டத்தில் ஒன்று, இதெல்லாம் ஆவிக்குரிய போராட்டத்தில் இருக்கிற ஒரு ஆயுதம், சர்வாயுத வர்க்கம். இவைகள் நமக்கு தேவை. இன்னும் பிசாசு இதை சொல்ல விடாதபடி தடுக்கிறான். நற்செய்தி சொல்லாது, வேண்டிய கதை கதை, நல்லா ஜோக்கடி எதுவும் கதை, சாப்பாட்டை குறித்த கதை, கல்யாண வீட்டுக்கு போன கதை, அவங்க கழுத்துல எவ்வளவு நகை போட்டிருந்தாங்கிற கதை, லண்டன்ல சாரி வாங்கினாங்களா சுவிஸ்ல சாரி வாங்கினாங்களாங்கிற கதை, அதெல்லாம் நல்ல கதை, ஆனா நற்செய்தி மட்டும் கிடைக்காதுன்றான். எவ்வளவு கதைக்கிறோம் நற்செய்தியை குறித்ததான ஆர்வம் நமக்கு இருக்கிறதா, அல்லது நற்செய்தி கேட்பதற்கான ஆர்வம் இருக்கிறதா? எனவே தேவனை நேசிக்கிற தேவனுடைய ஜனமே, நாங்கள் மிகவும் விழிப்போடு இருக்கவும் இந்த சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொண்டவர்களாகவும் நாங்கள் காணப்பட வேண்டும் என்பதனை மறந்துவிடக் கூடாது. நீதிமொழிகள் 24:11-12 வசனத்தை வாசியுங்கள். நீதிமொழிகள் 24:11-12.
மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களையும் கொலையுண்ண போகிறவர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவி.
மரணத்துக்கு நியமிக்கப்பட்டவர்களையும் கொலையுண்ண போகிறவர்களையும் விடுவிக்க கூடுமையானால் விடுவி.
அதை அறியோம் என்பாயாகில், இதயங்களை சோதிக்கிறவர் அறியாரோ, உன் ஆத்மாவை காக்கிறவர் கவனியாரோ, அவர் மனுஷனுக்கு அவனவன் கிரியைக்கு தக்கதாக பலனளியாரோ.
ஆமென். அழிந்து போகிறவர்கள் ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள். இவர்களை காப்பாற்றும் படிக்கான பொறுப்பை தேவன் திருச்சபைக்கு கொடுத்திருக்கிறார். கட்டிடத்துக்கு அல்ல, திருச்சபையில் இருக்கிறதான ஒவ்வொரு அங்கத்தினருக்கும் இந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார். மரணத்துக்கு நியமிக்கப்பட்டவர்கள், நரகத்துக்கு போக போகிறவர்கள், அவர்களை விடுவிக்க கூடுமையானால் விடுவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதனை அறியோம் என்று சொல்வாராகில் இருதயத்தை அறிகிறவர் அறிந்திருக்கிறார். எங்களுக்கு யாருக்கும் சொல்ல முடியாது, எனக்கு தெரியா சுவாமி, நற்செய்தி அறிவிக்கிற விஷயம் எனக்கு தெரியா சுவாமி, எனக்கு இதை பத்தியே எனக்கு தெரியாது. நாங்கள் நற்செய்தி அறிவிக்காவிட்டால் பழி நம்மீது சுமரும் என்பதனை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. எனவே சுவிசேஷம் என்னும் பாதரட்சையை நாங்கள் தொடுத்தவர்களாக இருக்க வேண்டும். விசுவாசம் என்னும் கேடயத்தை உடையவர்களாகவும், அவிசுவாசம் என்னும் அக்கினி நம்முடைய விசுவாசத்தை தாக்கும். ஏன் விசுவாசம் என்னும் கேடயத்தை நாங்கள் பிடித்துக் கொள்ள வேண்டும்? அவிசுவாசம் என்னும் அக்கினியாஸ்திரம் நம்முடைய விசுவாசத்தை தாக்கும். எனவே நம்முடைய விசுவாசத்துக்கு பங்கம் வராதபடிக்கு இந்த விசுவாசம் என்னும் கேடயமுடையவர்களாக இருக்க வேண்டும். இது எங்களுடைய மனதில் உண்டாகிற காரியம். நாங்கள் ஜெபிக்கிறோம், கத்துறதுக்கு பதில் கொடுப்பாரோ என்னமோ தெரியாது. என்னன்னாலும் நாங்களும் இதுக்கு முயற்சி பண்ணணும்னு நாங்கள் நினைக்கிறோம். நாங்கள் முயற்சி பண்ணதான் வேணும் இதுக்கும். ஆனால் விசுவாசம் என்பது வேறு, எங்களுடைய கிரிகை என்பது வேறு. கிரிகை இல்லாத விசுவாசம் செத்ததாக இருக்கும். சரி, நாங்கள் இயேசு கிறிஸ்துவை எங்களுடைய வாழ்க்கையில சுந்தரச்சகராக ஏற்றுக்கொண்டது விசுவாசத்தினால தான் ஏற்றுக்கொண்டோம். இயேசுவே என் உள்ளத்தில் வாரும், என் பாவங்களை மன்னியும் என்று சொன்ன உடனே, இயேசுவானவர் வந்த உடனே டொங்குன்னு வந்து உட்கார்ந்த மாதிரியும், ஒரு பாரம் அழுத்தின மாதிரியும், எங்களுடைய முழங்கால் கொஞ்சம் அப்படி கீழே போன மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சது கிடையாது. அவர் எங்களுடைய பாவத்தை நீக்கிறாருங்கிறதுனால உள்ளுக்கு ஏதோ வாஷிங் மெஷின் மாதிரி ஏதோ குர்ன்னு வைப்ரேட் ஆகி சுத்துற மாதிரிலாம் ஒண்ணுமே தெரியாது. இதனை விசுவாசத்தினாலதான் நாங்க உணர்ந்து கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவானவர் அவருடைய வாழ்க்கையில வந்திருக்கிறார், அவருடைய பாவத்தை மன்னித்திருக்கிறார், நான் அவருடைய பிள்ளையாக இருக்கிறேன், நான் ஒரு நீதிமான் என்ற விசுவாசத்தினாலதான். நிறைய பேருக்கு இன்னைக்கு அந்த விசுவாசமே இல்லை. நான் தேவனுடைய பிள்ளை என்ற விசுவாசம் இல்லை. வேலைக்கு போற இடத்துல வீட்டுக்கு வந்தாக்கா விசுவாசியை போல காணப்படுறாங்க, ஆலயத்துக்கு வந்தா சுத்த விசுவாசியை போல இருக்கிறாங்க, வேலை தளத்துக்கு போனா ஒரு அவிசுவாசியை போல இருக்கிறாங்க. நாங்கள் பழகுகிறவர்கள் அவிசுவாசிகளோடு தான் பழகுகிறோம். எங்களுடைய நிறைய பேர், ஒருவேளை எங்களுடைய உறவினர்கள் கூட அவிசுவாசிகளாக தான் இருக்கிறார்கள். எங்களோடு பேசுகிற பொழுதெல்லாம் விசுவாச வார்த்தைகளை அவர்கள் பேச மாட்டார்கள். அவர்கள் பேசுகிற காரியத்தின் நிமித்தமாக நாங்களும் கூட அவிசுவாசிகளோடு சேர்ந்து அவிசுவாச கிரியைகளிலே நாங்கள் ஈடுபடுகிறவர்களாயிருக்கிறோம். ஒரு சகோதரி போன வாரம் முன்சென் திருச்சபையில சந்தித்தேன். அவங்க கனடாவில இருந்து வந்திருக்கிறாங்க, ரெண்டு நாளைக்கு டிரான்சிட்டுக்கு வந்தவங்க. தன்னுடைய 19 வருஷமாக ஒரு விசுவாசியாக இருந்தவங்க. 19 வருஷமாக விசுவாசியாக இருந்து தன்னுடைய புருஷன் மரித்து போனார். புருஷன் மரித்து போனதன் பிற்பாடு புதைத்து இருக்கிறாங்க. அவங்களுடைய உறவினர்கள் சொல்லி இருக்கிறாங்க, இவர் புதைத்ததன் நிமித்தமாக அவருடைய ஆத்மா சாந்தி அடையாது, எனவே அவரை எடுத்து நீ எரிக்கணும் அப்படின்னு சொல்ல. இவங்களும் முட்டாள்தனமா அதை கேட்டு பல ஆயிரக்கணக்கான ரூபா செலவு செய்து 3 மாசம் கழிச்சு அழுகி போன பணத்தை எடுத்து திரும்ப எரிச்சிருக்கிறாங்க. எரிச்சதுல இருந்து இன்றைக்கு விசுவாசத்துல இல்ல, அவங்க பைத்திய மாதிரி அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க கேட்கிறாங்க, நான் ரசிக்கப்பட்டிருக்கேன் பாஸ்டர் அப்படின்னு. எனக்கு என்ன, நான் என்ன ஸ்கேனிங் மெஷின்ல போட்டு பார்க்கவா, எம்ஆர்ஐ மெஷின்ல போட்டு பார்க்கவா, எதுல போட்டு பாக்குறது அவங்க ரசிக்கப்பட்டிருக்காங்களான்னு? அவரவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் அவரவர்கள் ரசிக்கப்பட்டிருக்காங்களான்னு. ரசிக்கப்படாம எல்லாம் செய்யலாம், ஆராதனைக்கு வரலாம், பாட்டு பாடலாம், வாத்திய கருவி வாசிக்கலாம், காணிக்க கொடுக்கலாம், பக்திய உபவாசம் இருக்கலாம், வேதம் வாசிக்கலாம், எல்லாமே செய்யலாம் ரசிக்கப்படாம. ரட்சிப்பு என்பது நம்முடைய வாழ்க்கையின் அதன் கனிகளினால் மற்றவர்கள் பார்க்க வேண்டும். தேவன் எனக்குள் இருக்கிறார், அவர் செயல்படுகிறார் என்பதனை மற்றவர்கள் பார்க்க வேண்டும். அது சொல்லினாலோ செயலினாலோ அல்ல, நான் பாடுறேங்கிறதுக்காக. நான் ரசிக்கப்பட்டிருக்கிறேன்னா இல்லையாங்கிறது நான் பிரசங்கம் பண்றதுனால நீங்க தெரிஞ்சுக்கிற கூடாது. நான் ரசிக்கப்பட்டிருக்கிறேன்னா இல்லையாங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும், அவரவர்களுக்கு தான் தெரியும் நான் ரசிக்கப்பட்டிருக்கிறேன்னா இல்லையா. எனவே நம்முடைய ரட்சிப்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது, நம்முடைய கனிகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது. இந்த ரட்சிப்பை குறித்ததான அவிசுவாசத்தை அவன் கொடுப்பான். அவிசுவாசம் என்னும் அக்கினியாஸ்திரம் வந்து தாக்கும். இந்த தாக்குதலுக்கு முகம் கொடுக்கத்தக்கதாக விசுவாசம் என்னும் கேடயத்தை பிடித்தவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அம்புகள் நம்முடைய விசுவாசத்தை தாக்க எத்தனையோ சந்தர்ப்பங்கள் இருக்குது. மனிதருடைய வார்த்தைகள் நிமித்தமாக என்னுடைய அவிசுவாசம் என்னும் அக்கினி என்னுடைய இருதயத்தை தாக்கலாம், என்னுடைய விசுவாசத்தை கெடுக்கலாம், பக்தியான வாழ்க்கையை கெடுக்கலாம், பரிசுத்தத்தை கெடுக்கலாம். அவருடைய வேலை அதுதான், பிசாசு அதுக்காகவே தான் இருக்கிறான். தேவனுடைய திட்டத்தை சீர்குலைப்பதுக்கு, ஜெயம் காண முடியாது, சீர்குலைப்பது, குழப்பி அடிப்பதுக்கு, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை குழப்பி அடிப்பதுக்கு. விசுவாசத்தோடு இங்கிருந்து போவோம், வீட்டில் போனோட புருஷனை பார்த்த உடனே விசுவாசம் போயிட்டு அவிசுவாசம் வந்துடும், இல்லாட்டி பொஞ்சாதியை பார்த்த உடனே விசுவாசம் போயிட்டு அவிசுவாசம் வந்துடும். நல்ல விசுவாசத்தோட தான் போவோம், பவரா தான் போவோம். அங்க போனவன் இல்லாம போயிருது, காத்து போன பெலன் மாதிரி போயிருது நம்முடைய விசுவாசம். ஏன் இந்த அக்கினியாஸ்திரம், அவிசுவாசம் என்னும் அக்கினியாஸ்திரம் எம்மை வந்து தாக்குகிறது, நம்முடைய இருதயத்தை தாக்குகிறது. எங்களுக்கு முகம் கொடுக்க முடியவில்லை, தாக்கு பிடிக்க முடியவில்லை, போராட்டங்கள். நான் விசுவாசிகளாகவே இருக்கலாம், விசுவாசியாக இருந்தாலும் புருஷன் மூலமா அவிசுவாச அக்கினி வரலாம், விசுவாசியாக இருந்தாலும் பெஞ்சாதி மூலமாக அவிசுவாசம் அவிசுவாச அக்கினிகள் வரலாம். இது யார் மூலமா வருங்கிறது இல்ல, தேவனால படைக்கப்பட்ட ஏவாள் மூலமா தான் ஆதாமுக்கு வந்துச்சு. எனவே இவங்க மூலமா வராதுன்னு சொல்றதுக்காக இல்ல, நாங்கள் விழிப்போடு இருக்க வேண்டும். ஆனதினால் விசுவாசம் என்னும் கேடயத்தை பிடித்தவர்களாக நாங்கள் காணப்பட வேண்டும். நிறைய நேரங்களில் நமக்கு விசுவாசம் இருக்க மாட்டாது, சூழ்நிலைகள் வருகிற பொழுது. இந்த ISIS தீவிரவாதிகள் எத்தனையோ கிறிஸ்தவர்களை கழுத்து அறுத்து கொன்றார்கள், உங்களுக்கு தெரியும். எத்தனையோ பேர் மறுதளித்து போயிருப்பார்கள், மறுதளித்து போனவங்களை குறித்து எங்களுக்கு தெரியாது. ஆனால் கிறிஸ்துவுக்காக விசுவாசத்துக்காக ஜீவனை விட்டவர்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அல்லேலூயா. தன்னுடைய ஜீவனையே கொடுத்தவர்கள், தங்களுடைய கழுத்தை அறுக்க கொடுத்தவர்கள், விசுவாசத்துக்காக தன்னை அந்த காலத்தில் மாத்திரம் அல்ல இரத்த சாட்சிகளாக மறிக்கிற கூட்டம் இன்றைக்கும் இருக்கிறது என்பதனை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஒரு வாலிபன் ஒரு மலை ஏறுகிற ஒரு புத்தகத்தில் வாசித்தது. ஒரு மலை ஏறுகிற ஒரு வாலிபன் மரம் ஏறினானாம். அதனால எனக்கு யாரும் கூட வர தேவையில்லை, எனக்கு முடியும், நான் போவேன், நான் மலை ஏறுவேன், எல்லாம் எனக்கு ஆகும் என்று. இப்படி போய்கொண்டிருக்கிற பொழுது ஒரு இரவு நேரமாகி விட்டது, இருள் சூழ்ந்து விட்டது. இருள் சூழ்ந்ததன் நிமித்தமாக அவனுக்கு இடம் தெரியாமல் அவன் கீழே விழுந்துட்டானான். இப்போ அவன் இடுப்பில் கட்டி இருந்த கயிற்றுல அவன் தொங்கிக் கொண்டிருந்திருக்கிறான். சத்தம் போட்டு இருள கூப்பிட்டு இருக்கிறான், கர்த்தாவே என்னை காப்பாற்றும், நீர் ஒருத்தர் தான் கடவுள் என்று நான் தெரிந்திருக்கிறேன், என்னை காப்பாற்றும் என்றானோ. இப்படி கத்தி 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 கொண்டிருக்கிற பொழுது ஒரு சத்தம் கேட்டுதான், மகனே நான் உன்னை காப்பாற்றுவேன் என்று நீ விசுவாசிக்கிறாயா என்று. ஆமாண்டவரே நீர் காப்பாற்றுவீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். அப்படியானால் உன் இடுப்பில் கட்டியிருக்கிற கயிறை அறுத்து விடு அப்படின்னா. இது பிசாசு விட்டு சத்தம். நான் கர்த்தர்கிட்ட கேட்டக்கா அவர் வந்து தூக்கிட்டு போவார்னு பார்த்தேன், என்ன அப்படி தூக்கி காவி கீழே கொண்டு போயிட்டு இறக்கி வைப்பார்னு பார்த்தேன். இதனா பிசாசு சொல்லுது அறுத்து விட சொல்லு இல்ல. அப்ப அவன் அப்படியே அவிசுவாசம் என்னும் அக்கினி அவனை தாக்கியது நிமித்தமாக விடிய விடிய தொங்கிக்கிட்டு இருந்து செத்து போயிட்டான். அடுத்த நாள் காலையில பார்த்தா அவன் தொங்கிக்கிட்டு இருந்த இடத்துக்கும் நிலத்துக்கும் ரெண்டு அடி தான் ஒசுர அரைஞ்சான். அறுத்து விட்டு இருந்தா தப்பியிருப்பான், ஒரு ரெண்டு அடியில் விழுந்து சாக மாட்டான்ல. அவிசுவாசம் இப்படிதான், சூழ்நிலைகள் வருகிற பொழுது விசுவாசத்துல எங்களை உறுதியாக போக விட மாட்டாது, கர்த்தரை நம்ப விட மாட்டாது. எனவே நாங்கள் கர்த்தருடைய வசனத்தில் உறுதியாக இராவிட்டால் நாங்கள் தோல்வி அடைந்து போய்விடுவோம். வெற்றி பின்னும் தலை சீராவை அணிந்து கொள்ளுங்கள். விசுவாசத்தை குறித்து சந்தேகம் இருக்கவே கூடாது. வெற்றிப்பை குறித்து நிச்சயம் நமக்கு பூர்ணமாக இருக்க வேண்டும். இயேசு என் பாவத்தை மன்னித்திருக்கிறார். நான் முதலில் கூறியது போல இயேசு என்னை மீட்டிருக்கிறார். நான் தேவனுடைய பிள்ளை. தவறுகள் என்னிடத்திலே நிகழலாம், நான் பரலோகத்தில் இல்ல. பரலோகத்தில் இருந்த தேவ தூதனுக்கே பிழை உண்டாகுச்சு, அவனை அங்கிருந்தான் கீழே விழுந்தான். இப்ப பூமியில இருக்கிற நமக்கும், நாங்கள் இந்த பூமியில வாழ்கிறது நிமித்தமாக, யார் சரி சொன்னா பூமியில வாழ்ற நேரத்தில் நாங்க நூத்துக்கு நூறு வீதமா பரிசுத்தமா வாழ முடியும்னு நான் நினைக்கல. நான் 33 வருஷமா பாஸ்டரா இருக்கிறேன். 78 ஆண்டு ரசிக்கப்பட்டேன், இப்ப ரசிக்கப்பட்டு பல வருஷமாகுது. அது ஒரு கஷ்டமான காரியம். இந்த பூமியில வாழ்கிற பொழுது பல்வேறு விதமான பாவங்கள் எங்களுடைய பார்வையில, எங்களுடைய சிந்தனையில, எங்களுடைய செயல்கள்ல, எங்களுடைய பேச்சுக்கள்ல எவ்வளவோ எங்களுக்கு வரும். ஆனா இது நிமித்தமாக நாங்கள் ரட்சிப்பை இழந்து விட்டோம் என்பது அல்ல. அந்த இளையகுமாரனுடைய கதையை பார்க்கிற பொழுது இந்த இளையகுமாரன் போய் எவ்வளவோ பாவத்தில் விழுந்தான், அவன் மறுபடியும் வந்த பொழுது அப்பா அவனை, அவன் பாவி என்று சொல்லுகிறான், அப்பா அவனை பாவியாக பார்க்கவில்லை. அல்லேலூயா. அவனை பாவியாக பார்க்கவில்லை, அவனுடைய அசுத்தத்தை பார்க்கவில்லை, பன்றி தொட்டியின் நாற்றத்தை பார்க்கவில்லை. ஓடி போனார், கட்டி அணைத்தார், முத்தமிட்டார். அவனுடைய அழுக்கு, அவனுடைய நாற்றம் என்னுடைய ஆடையிலே படும் என்று அவர் நினைக்கவில்லை. ஏன் தெரியுமா? அவருடைய பிள்ளையாக இருந்தது நிமித்தமாக. நாங்கள் அவருடைய பிள்ளைகள். உங்க பக்கத்துக்கு சொல்லுங்க, நீங்கள் இயேசு சுவாமியின் பிள்ளை. சொல்லுங்க, பயமில்லாம சொல்லுங்க. கை எதுவும் ஒட்டிக்கிடுச்சுன்னா ஜெபம் பண்ணுவோம். நாங்கள் இயேசு சுவாமியின் பிள்ளைகள். அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரம் உடையவர்கள். அந்த உரிமை நமக்கு இருக்கிறது. ஆனதினால் அன்பானவர்களே, ரட்சிப்பை குறித்ததான நிச்சயம் நமக்கு கட்டாயமாக தேவை என்பதனை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அடுத்து வசனம் என்னும் பட்டயம். இந்த வசனம் என்னும் பட்டயம் நமக்கு தேவை. இப்ப எல்லாம் கம்ப்யூட்டரைஸ் ஆகி போயிடுச்சு. நான் உங்ககிட்ட கேட்கல எத்தனை பேர் பைபிள் கொண்டு வந்திருக்கிறீங்க அப்படின்லாம் நான் கேட்கல. இப்ப எல்லாம் இந்த டெலிபோனோட தான் போறாங்க. இப்ப எனக்குன்னா என்னன்னாலும் இப்படி ஒரு பேப்பர்ல இல்லாட்டி கொப்பியில நோட்ஸ் எழுதணும், இந்த மாதிரி ஒரு பெரிய பைபிளை கையில தூக்கிட்டு போகணும். அப்படி இல்லாட்டி எனக்கெல்லாம் சும்மா ஏதோ ஒரு வெறுமனை தான் இருக்கும். ஆனா இப்ப இந்த நவீன மயம் என்னன்னா எல்லாம் இந்த டப்லையும் டெலிபோன்லையும் நல்லம். காலம் வளர்ந்து வருகிற பொழுது அது கேத்தா மாதிரி போறது நல்லதுதான். ஏதோ நாங்க பழைய மனுஷனுங்கிறதுனால நான் இதை விரும்பலாம், புதியவர்கள் புதிய காரியத்தை விரும்பலாம். எனக்கு நான் இப்படி டப்ல தான் எல்லாமே செய்யணும்னு. அதே நேரத்திலேயே ஒரு இமெயில் வரலாம், ஒரு மெசேஜ் வரலாம், ஹாய் ஹாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு அதெல்லாம் இருக்கும். மனம் திரும்ப மகனே இருக்கும், அதை வாசிக்கிட்டு ஹாய் ஹவ் ஆர் யூ டார்லிங். அதுல வசனமும் போய்கிட்டு இருக்கும். இப்ப நீங்க பைபிளை வாசிக்கிறீங்க, அது வருமா இதுகளுக்கு? இப்படி ஒரு பைபிளை நீங்க வாசிக்கிறீங்கன்னு வைங்களேன், அப்படி ஒரு செய்தி இதுக்குள்ள வருமா? ஓ, ஒரு ஹேண்ட் போன்ல ஓகே, அதுல இருக்குது எத்தனையோ டிக்ஷனரிகள் இருக்குது, எத்தனையோ கமெண்ட்ரிஸ் இருக்குது, எத்தனையோ மொழிபெயர்ப்புகள் இருக்குது, நல்லது, ஒரு பெரிய லைப்ரரியை தூக்கிட்டு போறது மாதிரிதான். ஆனா அதை தான் பாவிக்கிறோம் ஆலயத்துல வந்து. நாங்க பார்க்கணும், இன்னைக்கு நீங்க நல்லவங்க நினைக்கிறேன், நீங்க எல்லாம் பைபிள் வச்சிருக்கீங்க, யாரும் டெப்போட அதோட இல்ல, ஓகே, தெரியாம எதை வச்சிருக்கீங்களோ தெரியாது, ஓகே, நான் அதை தடுக்க வரல, அது இல்லைன்னு நான் சொல்ல வருகிற விஷயம். இன்னைக்கு சத்தியத்துக்கு முதலிடம் இல்ல. ஆலயத்துக்கு வந்து கேர்ள் ஃபிரெண்டு பாய் ஃபிரெண்டுக்கு மெசேஜ் அனுப்பிக்கிருக்குது, பாய் ஃபிரெண்ட் கேர்ள் ஃபிரெண்டுக்கு மெசேஜ் அனுப்பிக்கிட்டு இருக்குது. நாங்க இப்ப இது முடிஞ்ச உடனே நாங்க மெக்டோனல்டுக்கு போவோம்ட்டு அனுப்புது. இங்க இங்க பிரசங்க போய்கிட்டு இருக்குது. என்னன்னா இவருக்கு பைபிள் பைபிள் வாசிக்கிறாரா? அதுல இந்த இந்த நிகழ்காலத்திலேயே இப்படியே ஆனால் இன்னும் 10 வருஷம் போனா என்ன ஆகும் யோசிப்பாருங்க. பைபிள் சும்மா கொடுத்து கூட ஜனங்களுக்கு தூக்கிட்டு போக வருத்தம். பைபிள் சும்மா கொடுக்கறாங்க சர்ச்சில், இந்த சும்மா கொடுக்கிற பைபிளை கொண்டுகிட்டு போறது கூட ரொம்ப வருத்தமா இருக்குது. சும்மா லேச பாரம் இல்லாம கொண்டு போகணும்னு பாக்குறாங்க. ஆனா கர்த்தர் ஆசீர்வதிக்கணும், ஆசீர்வாதம் வேணும், கர்த்தர் வேணாம், ஆசீர்வாதம் வேணும், கர்த்தருடைய வார்த்தை வேணாம். அருமையான தேவ ஜனமே, எங்களுக்கு ஒரு பெரிய போராட்டம் உண்டு. இதுக்கு தேவைப்படுகிற ஆயுதங்கள் தான் இது. சத்தியம் என்னும் கச்சை நமக்கு வேணும், நீதி என்னும் மார்க்கவசம் வேணும், நற்செய்தி என்னும் பாதரட்சை வேணும், விசுவாசம் என்னும் கேடயம் வேணும், ரட்சிப்பு என்னும் தலைசீரா வேணும், வசனம் என்னும் பட்டயம் வேணும். இவைகள் எல்லாம் இந்த சத்துருவை எதிர்த்து போராடுவதற்கு தேவைப்படுகிறதான விசேட ஆயுதங்கள். இது துப்பாக்கியினால் அல்ல, இது கத்தியினாலோ வாளினாலோ அல்ல. நாங்கள் எங்களுடைய போராட்டமானது ஒரு விசேடமான ஒரு தந்திரம் உள்ள பல ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான தேவ மனிதர்களை விசுவாசிகளை வீழ்த்திய ஒரு படையோடு. அவனுக்கு நல்ல அனுபவம் இருக்கிறது. நம்ம இதில் சொன்னால அவன் அவனு பிறந்த நாளும் இல்லை, அவன் செத்த நாளும் இல்லை. நமக்கு பிறந்த நாள் இருக்குது, செத்த நாள் இருக்குது, எங்களுக்கு எவ்வளவு அனுபவம். இப்ப நான் என்ன என்ன கூறேன், ஆக எனக்கு ஒரு 35 வருஷம் விசுவாச வாழ்க்கையில அனுபவம். எனக்கு 35 வருஷம் தான் விசுவாச வாழ்க்கையில அனுபவம், அவனுக்கு பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் அனுபவம். எனவே பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் அனுபவம் உள்ள ஒருத்தனோடு தான் இந்த 35 வருஷ கால அனுபவம் உடைய ஒருவனுடைய போராட்டம் இருக்கிறது. அப்ப எவ்வளவு தந்திரங்களுக்கு நாங்க எதிர்த்து நிற்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அருமையான தேவ ஜனமே, நீங்கள் எதிர்த்து நிற்கத்தக்கதான திராணி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று பவுலும் விரும்புகிறார், திருச்சபையும் விரும்புகிறது, நானும் விரும்புகிறேன். ஆமென். எனவே நாங்க எதிர்த்து இருந்தா பிசாசு நம்மளை விட்டு ஓடி போயிடுவான். நாங்க மாலை போட்டு வரப்பேட்டா அவன் வந்து நம்ம தோல்ல உட்காந்துக்கிடுவான். எனவே நாங்க எதிர்த்து இருக்கிறவர்களாக காணப்படுவோம், பிசாசுக்கு எதிர்த்து இருக்கிறவர்களாக காணப்படுவோம், பிசாசை ஜெயம் பெற்றவர்களாக காணப்படுவோம். எங்களுடைய ஜெயத்துல தான் தேவனுடைய ஜெயம் இருக்கிறது. தேவன் எங்களோடு இருக்கிறது நிமித்தமாக நாங்கள் அந்த போராட்டத்தை போராட வேண்டும் என்று விரும்புகிறார். நான் சும்மா இருக்கிறேன் சுவாமி, நீங்க போராடுங்கனாக்கா சரி வராது. சமயம் வருகிற பொழுது அவர் போராடுவார், அது வரைக்கும் நாங்க போராடணும். என்ன பிரச்சனை வந்தாலும் எங்களுடைய விசுவாச வாழ்க்கையில, எவ்வளவு அவமானங்கள் வந்தாலும், எவ்வளவு தோல்விகள் வந்தாலும், எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும், சர்ச்சுக்கு போகவே முடியாதுங்கிற ஒரு போராட்டம் மனதில் இருந்தாலும், இல்ல நான் பிசாசுக்கு இடம் கொடுக்க மாட்டேன், நான் ஜெயம் பெறுவேன், அவங்க முகத்துல முழிக்கவே மாட்டேங்கிற ஒரு நிலைமை வந்தாலும், இல்ல நான் பிசாசுக்கு ஜெயம் கொடுக்க மாட்டேன், நான் அவனுக்கு எதிர்த்திருப்பேன் என்ற எண்ணத்தோடு வரணும். அல்லேலூயா. அவனுக்கு எதிர்த்திருந்தால் அவன் ஓடி போவான். ஆவேன். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? இருக்கிற இடத்துல எழும்பி இருப்போம். ஒரு விஷயம் ஆராய்ந்து பார்ப்போம், நம்முடைய ஆவிக்குரிய போராட்டத்துல எங்களுடைய பலம் எப்படியாக இருக்கிறது, எங்களுடைய பலவீனம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது. முக்கியமாக மன்னியாமை எங்களை தேவனை விட்டு தூரமாக கொண்டு போகிறது. கசப்பு தேவனை விட்டு தூரம் கொண்டு போகிறது. ஒரு மனிதனிடத்தில் மன்னியாமையும் கசப்பும் இருக்குமே ஆனால், கசப்பு ருசியான ஒன்று அல்ல. சிறு பிள்ளைகளும் வெறுக்கிறது தான் கசப்பு. எனக்கும் இந்த சகோதரனுக்கும் கசப்பு இருக்குதுன்னு சொன்ன நான் இவரை சொல்லுவேனே ஆனால், இவர்டா நான் மன்னிக்க மாட்டேன், இவரோட கதைக்க மாட்டேன்னு, இவர் சாகணும்னு நான் நஞ்சு குடிக்கிறதுக்கு சமம், இந்த பிரதர் சாகட்டும் அப்படின்னு சொல்லி நான் நஞ்சு குடிக்கிறதுக்கு சமம். நான் நஞ்சு குடிச்சா நான் தான் சாகுவேன், அவர் நல்லதா இருப்பார். எனவே நீங்கள் யாரையும் நான் மன்னிக்க மாட்டேன், நான் கசப்போடு தான் இருப்பேன் என்று இருப்பீர்களே ஆனால் நமக்கு தான் அழிவே தவிர அவர்களுக்கு அல்ல. எனவே நீங்கள் வாழ வேண்டும், நீங்கள் நல்ல போராட்டத்தை போராடுகிறவர்களாக இருக்க வேண்டும், நீங்கள் ஜெயமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நல்ல போராட்டத்தை போராட திராணி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒரு விசை கண்களை மூடி ஆராய்ந்து பார்ப்போம். என்னுடைய விசுவாச போராட்டத்தில், என்னுடைய ஆவிக்குரிய போராட்டத்தில் ஜெயம் பெறுவதற்கு இந்த காரியங்கள் எது எது என்னிடத்தில் இல்ல, எது எது என்னிடத்தில் இருக்கிறது. அன்பானே சுவாமி, நீர் எங்களை ஜெயம் பெறுவதற்காகவே அழைத்திருக்கிறேன். பிசாசு தோற்று போவதற்காகவே இருக்கிறான். இந்த ஸ்தலத்தில் இருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஜெயம் பெறுவதற்கென்றே அழைக்கப்பட்டவர்கள். இந்த ஜெயம் பெறுவதற்கு அழைக்கப்பட்ட கூட்டத்துக்கு நடுவில் புகுந்து போராட்டத்தை கொண்டு வருகிற பொல்லாங்கனை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடிந்து கொள்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இவர்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வேண்டியவர்கள், தேவனுடைய சகல நன்மைகளினாலும் நிரம்ப வேண்டியவர்கள், கர்த்தருக்காக வைராக்கியமாக வாழ வேண்டியவர்கள், அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டியவர்கள். அதுக்கு தடையாக இருக்கிற காரியங்கள் நீங்கி போவதாக. இந்த திருச்சபை ஆசீர்வதிக்கப்படட்டும், இந்த திருச்சபையின் ஊழியர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக, உடைய கருத்திலே வல்லமையாய் பயன்படுத்தப்படுவார்களாக. இந்த திருச்சபையின் விசுவாசிகள் ஒவ்வொருவரும் பிசாசின் சகல தந்திரங்களையும் எதிர்த்து நிற்கத்தக்கதான திராணி உள்ளவர்களாக, சிறப்பான ஒரு படையாக எழுந்து நிற்பார்களாக. அதுக்கு தடையாக இருக்கிற எல்லா காரியங்களும் இயேசுவின் நாமத்தினால் நீங்கி போகட்டும். உங்களை ஆசீர்வதியும், உடைய கரம் கூட இருந்து நடத்தட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென்.